sería?
Alhamdulillah, Rabbil Alameen, wassalatu wassalamu ala ashrafil anbiya wa sayyidil mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ويسألونك عن المحيض قل هو أذى فاعتزلوا النساء في الحيض في المحيض ولا تقربوهن حتى يطهرن فإذا تطهرن فأتوهن من حيث أمركم الله إن الله يحب التوابين ويحب المتطهرين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் பெண்களோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க இருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் எந்த ஒரு விடயத்தை சொன்னாலும் அது மிக முக்கியமான ஒன்றாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், மனிதனுக்கு எது அவசியமாக தேவைப்படுமோ அந்த விடயங்களைத்தான் அல் குர்ஆன் நமக்கு சொல்லும். இந்த அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா 222வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மேலும் நபியே, மாதவிடாய் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், நீர் கூறுவீராக, அது ஓர் அசௌகரியமாகும். எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி இருங்கள். மேலும் அவர்கள் உதிரப்போக்கிலிருந்து சுத்தமாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். அவர்கள் சுத்தமாகி குளித்துவிட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் வாருங்கள். நிச்சயமாக பச்சாதாபப்பட்டு மீளுகிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், தூய்மையாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வசனத்தை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுடைய மாதாந்த ருது என்று சொல்லப்படக்கூடிய ஹைதோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த வசனத்தை பார்க்கலாம். இன்றைய இந்த தலைப்பை நாங்கள் ஏன் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பெண்களோடு மாதாந்தம் பின்னி பிணைந்து வரக்கூடிய ஒரு மாதாந்த ருது என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹைதை பற்றி பெண்கள் யாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்வது கிடையாது, அல்லது புத்தகங்களை வாங்கி வாசிப்பதும் கிடையாது, அல்லது அவர்கள் கூச்சத்தின் காரணமாக யாரும் தெரிந்தவர்களை அணுகி அவர்களிடம் கேட்டு தெளிவை பெற்றுக் கொள்வதும் கிடையாது. எனவே குறிப்பாக எமது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அதிகமாக கூச்ச சுபாவம் இருப்பதன் காரணத்தினாலோ என்னமோ இந்த இவர்களோடு சம்பந்தப்பட்ட அந்தரங்க விடயங்களை அவர்கள் கற்றவர்களை அணுகி கேட்பதும் கிடையாது, அல்லது தனது கணவன்மார்களிடத்திலே சொல்லி இதற்கான பதிலை கேட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் என்கின்ற ஒரு நிலைமை அவர்களிடத்திலே இல்லாமல் போயிருக்கிறது. எனவே இது பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். கேட்கக்கூடிய அனைவரும் கவனமாக இந்த தலைப்பை கவனத்தில் கொண்டு பிரயோசனம் பெறுமாறு கேட்டுக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நபியே, மாதவிடாய் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். இந்த வசனத்தின் முதல் பகுதியை பாருங்கள். எமக்கும் சஹாபிய பெண்மணிகளுக்கும் எமது பெண்மணிகளுக்கும் சஹாபிய பெண்மணிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வேறுபாட்டை இந்த முதல் பகுதி எமக்கு சொல்லுகிறது. எந்த அந்தரங்கமான விஷயமாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் மார்க்கம் எமக்கு வழிகாட்டுவதன் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் அந்த சஹாபிய பெண்மணிகள் இந்த ஹைலை பற்றி, இந்த மாதாந்த ருதுவை பற்றி கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், நீர் கூறுவீராக, நபியே, நீர் கூறுவீராக, அது ஒரு அசௌகரியமாகும். இந்த ஹைல் வரக்கூடிய நேரத்திலே மனைவியோடு சம்போகம் செய்வது, உலகவு கொள்வது அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அந்த நிலைமையிலே யாராவது உடல் உறவு கொண்டால் பின் விளைவுகளை அது தரும் என்கின்ற ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே இந்த ஹைலை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த காலப்பகுதியில் இந்த ஹைல் வரும் என்பது உலமாக்களுக்கு மத்தியிலே பல கருத்துக்களை கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் 12வது வயதை ஆரம்பித்து 50வது வயது வரைக்கும் ஒரு பெண் ஹைலோடு தொடர்பு பட்டிருப்பால் இந்த காலப்பகுதியில் இந்த வருடங்களில் அவளுக்கு மாதாந்தரோடு வெளிப்படும். சில காரணங்கள், அவளுடைய ஒரு பெண்ணுடைய உடல் ரீதியான தன்மை காரணமாக அல்லது சூழல் காரணமாக அது முன்னாகலாம் அல்லது பின்னாகலாம். இது விதவிலக்கான சில அம்சங்கள். ஆனா பொதுவாக அதிகமான பெண்களை பொறுத்தவரையில் 12 வயது முதல் 50 வயது வரைக்கும் அவளுக்கு மாதாந்தரோடு ஏற்படுகின்றது. இது வயதை பொறுத்தவரையில் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாகும். இரண்டாவது, மாதாந்தம் வரக்கூடிய இந்த ருதுவை பொறுத்தவரையில் இது எத்தனை நாளுக்கு வரும் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சில பெண்களுக்கு ஒரு 6 நாளைக்கு வரும், சில பெண்களுக்கு அதைவிட கூட 7 நாளைக்கு வரலாம், சில பெண்களுக்கு 1 இரவும் 1 பகலும் வரலாம். இப்படி பல்வேறுபட்ட நிலைமைகளில் இந்த பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாதாந்த ருது இருக்கின்றது. அதே நேரம் சில பெண்களை பொறுத்தவரையில் விதிவிலக்காக வித்தியாசமான முறையில் கூட அவர்களுக்கு இந்த மாதாந்த ருது வெளிப்படுவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பெண்களை பொறுத்தவரையில் 3 அவர்களை நாங்கள் பிரிக்கலாம். முதல் பகுதியினரை பொறுத்தவரையில் அதிகமாக வரும் அல்லது குறைவாக வரும். அதாவது உதாரணமாக ஒரு பெண்ணுக்கு 6 மாதாந்த ருது வருகின்றது என்று வைத்துக் கொண்டால், இந்த 6 பொறுத்தவரையில் சில சமயங்களில் வந்து கூடுதலாகவும் வரும், 6 அதிகமாக, சில சமயங்களில் அந்த 6 குறைவாக ஏற்படும். இது ஒரு நிலைமை. இரண்டாவது பகுதியினரை பொறுத்தவரையில் இந்த வரக்கூடிய இந்த மாதாந்த ருதுவானது முன்பின்னாகலாம். அதாவது ஒரு பெண்ணுக்கு மாதத்தின் ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய ஒருவளாக அந்த பெண் இருந்திருந்தால் சில சமயங்களில் அந்த பகுதியில் வராமல் காலம் தாமதித்து அந்த பெண்ணுக்கு அந்த மாதாந்த ருது ஏற்படும். இப்படி ஒரு பிரிவினர். 3வது பிரிவினரை பொறுத்தவரையில் இவர்களுக்கு ஹைல் வரும், ஆனால் அந்த ஹைலை பொறுத்தவரையில் அந்த மாதாந்த ருதுவை பொறுத்தவரையில் அது ஒரு மஞ்சள் நிறத்தை ஒத்த ஒரு வடிவமாக அந்த இரத்தம் இருக்கும், அல்லது கலங்களாக அந்த பெண்களுக்கு இது வரும். உதாரணமாக சொல்வதென்று சொன்னால், காலிலேயோ அல்லது கையிலோ ஏதாவது புண் இருந்து அந்த புண்ணிலே இருந்து சீல் போன்ற ஒன்று, ஒரு திரவம் வெளியாகுவதை போன்று சில பெண்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும், அல்லது கருப்பு நிறத்துக்கும் மஞ்சள் நிறத்துக்கும் இடைப்பட்ட வகையிலே ஒரு வகையான கலங்கள் நிலைமையிலே வந்து அந்த உதிரப்போக்கு அந்த பெண்ணுக்கு இருக்குமாக இருந்தால் இது 3வது பகுதியினரை சேர்ந்ததாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த பெண்களை பொறுத்தவரையில் இவ்வாறு வித்தியாசமாக காலம் முன்னாக அல்லது தாமதமாகி அல்லது வரக்கூடிய அந்த கால பகுதியானது நாட்களானது அதிகமாக அல்லது வளமைக்கு குறைவாக இருந்தால் இந்த பெண்களை பொறுத்தவரையில் ஒரு நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த ஹைலை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணானவள் ஹைல் வரக்கூடிய அவளுடைய அந்த காலப்பகுதியில் அந்த இரத்தம் வெளிப்பட்டால் அது ஹைலாகும். வலிமையாக அவளுக்கு வரக்கூடிய அந்த காலப்பகுதியில் அந்த ஹைல் வெளிப்பட்டால் அது ஹைதாகும். அது கடைசி நேரத்தில் வரக்கூடிய இரத்தமாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட அந்த காலத்தை கடந்த பின் ஒரு பெண் சுத்தமாகிறாள். சுத்தமாகிய பிறகு இவளுக்கு இவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் அது ஹைலாக கருதப்பட மாட்டாது. வலிமைக்கு மாறாக இவ்வாறு நடக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில் அந்த குறிப்பிட்ட காலத்தில் வரக்கூடிய அந்த இரத்தமானது ஹைலாக கருதப்படும். அந்த குறிப்பிட்ட காலம் தாண்டிய பொழுது அவள் சுத்தமாகி குளித்து சுத்தமாகி அவள் தொழ ஆரம்பிக்கிறாள். அதன் பிறகு வித்தியாசமான நிறத்திலே இந்த இரத்தம் காணப்பட்டால் அது ஹைலாக கருதப்பட முடியாது. அதே போன்று சில பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மாதாந்தம் வரக்கூடிய இந்த ருதுவானது விட்டு விட்டு வரும். ஒரு நாளைக்கு இரத்தத்தை காண்பார்கள், அடுத்த நாள் இரத்தத்தை காண மாட்டார்கள். இப்படிப்பட்ட பெண்களை பொறுத்தவரையில் பல சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. எனவே இது பற்றி தெளிவான ஒரு கருத்து அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு தெளிவை பெற்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். எதற்காக இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் குழப்பமான நிலைமையிலே நாங்கள் இருப்போம். எமக்கு வருகின்ற இரத்தம் மாதாந்த ருதுவா அல்ல இல்லையா என்பது எமக்கு தெளிவில்லாமல் இருக்கும். இந்த தெளிவில்லாத நிலைமையோடு நாங்கள் தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவோம், நோன்பு பிடிப்போம், அல்லது ஏனைய வழக்க வழிபாடுகளை செய்வோம், அல்லது கணவன் மனைவி இருபேரும் உடல் உறவிலே ஏற்படுவார்கள். எனவே இந்த நிலைமைகளில் அவர்கள் தண்டனைக்குள்ளானவர்களாக ஆகிவிடக் கூடாது. செய்யக்கூடிய அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அமல்கள் அல்லாஹு தஆலாவினால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக ஆகிவிடக் கூடாது என்பதன் காரணத்தினால் இவ்வாறான தலைப்பில் நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. இந்த விடயங்களை நாங்கள் முடியுமானவரை விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்ப இன்று இப்படி நாலாவது பிரிவாக வரக்கூடிய இந்த நின்று நின்று வரக்கூடிய மாதாந்த ருதுவுடைய பெண்களை பொறுத்தவரையில் இரண்டு நிலைமைகள் அவர்களிடத்திலே காணப்படுகின்றது. மாதாந்தம் வரக்கூடிய இந்த ருதுவானது ஒரு நாள் வந்து மறுநாள் வருவது கிடையாது, அடுத்த நாள் வரும், அதுக்கு அடுத்த நாள் வருவது கிடையாது. இப்படி தொடர்ந்து வரக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில் இவர்களிடத்திலே இரண்டு நிலைப்பாடுகள் காணப்படுகின்றது. முதலாவது பிரிவினர் எப்படிப்பட்ட நிலைமை உடையவர்கள் என்று சொன்னால், இவ்வாறு நாம் சொன்னது போன்று தொடர்ந்தும் ஒரு நாள் வருவது இன்னொரு நாள் வருவது கிடையாது, ஒரு நாள் வரும் இன்னொரு நாள் வருவது கிடையாது, இப்படியே தொடர்ந்தும் மாதம் முழுக்க இவர்களுக்கு இருக்குமாக இருந்தால் இது ஒரு நோயின் காரணமால், உடம்பிலே இருக்கக்கூடிய பலவீனத்தின் காரணத்தினால், அல்லது வேறு ஏதாவது அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கோளாறின் காரணத்தினால் இது ஏற்படுகின்றது. இது ஒரு பகுதியினர். இரண்டாவது நிலைமை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இவ்வாறு இவர்களுக்கு விட்டு விட்டு வரும், ஆனால் மாதம் முழுக்க தொடர்ந்து இருக்காது. முதல் பகுதியினர் மாதம் முழுக்க இவ்வாறு விட்டு விட்டே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இது முதல் வகையினர். இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஏதாவது நோயின் காரணத்தினால் தான் இவர்களுக்கு இவ்வாறு ஏற்படுகிறது. இரண்டாவது நிலைமை உள்ளவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு இவ்வாறு விட்டு விட்டு வரும், ஆனால் தொடர்ந்து வராது. இது இரண்டாவது பகுதியினர். இப்படிப்பட்டவர்களை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு குறைவாக இந்த இரத்தத்தை இவர்கள் காண்பார்களாக இருந்தால் அவர்கள் சுத்தமுள்ளவர்களாக கருதப்பட மாட்டார்கள். அதுவல்லாமல் ஒரு பெண் அவளுக்கு இரத்தம் வருகிறது, ஒரு நாள் இரத்தம் வருகிறது, அந்த நாள் கடைசி நேரத்தில் அவளுக்கு மாதாந்தம் வரக்கூடிய ருது நிற்கின்ற பொழுதோ எதனை என்ன அடையாளங்களை காண்பாளோ அவ்வாறான அடையாளங்களை கண்டால் அவள் சுத்தமாகி விடுகின்றாள் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாகும். அதுவல்லாமல் எனக்கு இன்று ஹைல் வந்துவிட்டது, நாளை வரவில்லை, எனவே நான் குளித்துவிட்டு தொழுகையை ஆரம்பிக்க முடியும் என்று ஒரு பெண் நினைக்கக்கூடாது. அப்போ ஒரு நாளைக்கு வந்தால் கூட அவளுக்கு அந்த ஹைல் நிற்பதற்கான அந்த மாதாந்தரோது நிற்பதற்கான அடையாளங்கள் தென்பட்டால் அவள் சுத்தமாகிறாள் என்பது கணத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த ஹைலோடு தொடர்பான ஏனைய சட்டங்களை பொறுத்தவரையில், இந்த ஹைலோடு தொடர்பான ஏனைய சட்டங்களை பொறுத்தவரையில், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவளுக்கு, ஒரு பெண்ணுக்கு மாதாந்த ரூது ஏற்பட்ட நிலைமையில் அவள் ஃபரதான தொழுகையும் தொழுவது அவள் மீது ஹராமாகும். அதே போன்று நபிலான தொழுகைகளையும் நிறைவேற்றுவது அவளுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே நேரம் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் தொழுகைக்காக எழுந்து நிற்கிறாள். தொழுகைக்காக எழுந்து நிற்கின்ற நேரத்தில் அவளுக்கு இந்த மாதாந்த ருது வெளிப்பட்டு விட்டாள். உதாரணமாக ஒரு ரக்காத்தை தொழுத நிலைமையில் இரண்டாவது ரக்காத்திலே மாதாந்த ருது ஏற்பட்டு விட்டால் இவள் இந்த தொழுகையை, குறிப்பிட்ட இந்த தொழுகையை அவள் குளித்து சுத்தமானதன் பிறகு நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா என்பதிலே சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் பெரும்பாலான உலமாக்குடைய கருத்துப்படி குறிப்பிட்ட அந்த தொழுகையை அவள் மீட்டி தொழுது ஆக வேண்டும். ஏனைய தொழுகைகளை பொறுத்தவரையில் விடுபட்ட அந்த தொழுகைகளை நிறைவேற்ற தேவையில்லை, நிறைவேற்றுவதும் கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதே போன்று இந்த மாதாந்த ருது ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் படிக்கலாம், இஸ்லாமிய சட்டங்களை கற்பது அவர்களுக்கு கூடும், ஹதீஸை வாசித்து கற்று தெரிந்து கொள்வது அவர்களுக்கு கூடும், குர்ஆன் ஓதுவதை கேட்பது அவர்களுக்கு கூடும், அதே போன்று தாங்களும் குர்ஆனை ஓத முடியும். எப்படி ஓத முடியும் என்று சொன்னால், பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து எதுவென்று சொன்னால், அவர்கள் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது, மாதாந்த ருது ஏற்பட்ட நிலைமையிலே குர்ஆன் ஓதுகின்ற பொழுது முடியுமானவரை அவர்கள் மனதுக்குள் அதனை சத்தம் போட்டு வெளியே ஓதாமல் மனதுக்குள் ஓதுவதுதான் சிறந்தது என்கின்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹு ஆலம். ஏனென்று சொன்னால் இதற்கு பல காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரம் ஒரு பெண் ஒரு பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார். இவள் மாதாந்த ருது ஏற்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு அல் குர்ஆனை கற்பிக்க வேண்டும். இதை காரணமாக வைத்து மாதா மாதம் ஒவ்வொரு வாரமும் இவள் என்ன செய்ய முடியாது, பாடசாலைக்கு செல்லாமல் இருக்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெண்ணானவள் கற்பித்தல் என்கின்ற அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதன் காரணத்தினால் அல் குர்ஆனை படிப்பித்துக் கொடுக்க முடியும் என்று உலமாக்கள் கருத்து சொல்லுகிறார்கள். அதே போன்று மாணவிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அல் குர்ஆன் பாடம் அன்று பரீட்சையாக இருக்கும். பரீட்சை இதை காரணமாக, இவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதாந்த ருதுவை காரணமாக வைத்து பரீட்சையை தள்ளிப்பட மாட்டார்கள். எனவே இவள் அல் குர்ஆனை படித்து சென்று அங்கு அல் குர்ஆனை ஓதி காண்பிக்க முடியும், அல் குர்ஆனில் வரக்கூடிய வசனங்களை இவர்கள் எழுத முடியும் என்கின்ற ஒரு சட்டத்தையும் சொல்லுகிறார்கள். அல்லாஹு ஆலம். அதே போன்று இந்த நோன்பை பொறுத்தவரையில் இந்த மாதாந்திர வரக்கூடிய பெண்கள் ஃபர்தான நோன்பும் நோட்பது இவர்களுக்கு கூடாது, நபிலான நோன்பும் நோட்பது கூடாது. இந்த நோன்பை பொறுத்தவரையில் தொழுகைக்கு நேர் எதிரானது. விடுபட்ட தொழுகைகளை நிறைவே மீண்டும் கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் எத்தனை நோன்புகள் விடுபட்டிருக்கின்றதோ அத்தனை நோன்புகளையும் இவர்கள் அடுத்த நோன்பு வருவதற்கு முன்னால் கலா செய்தே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா பிடித்து கேள்வி கேட்க இருக்கிறான், தண்டனையும் தர இருக்கிறான். எனவே எந்த காரணத்தை வைத்தாவது நாங்கள் தாமதிக்காமல் முடியுமானவரை அவசரமாக அந்த நோன்புகளை நாங்கள் கலா செய்து விட்டோம் என்று சொன்னால் எம்மீது அல்லாஹு தஆலா திணித்திருக்கின்ற கடமை நீங்கி விடுகின்றது. ஏதோ காரணத்தை சாக்கு போக்கை நாங்கள் சொல்லி சொல்லி அந்த நோன்பை நாங்கள் பிற்படுத்துவோமாக இருந்தால் அது சென்று கொண்டே இருக்கும். நாங்களும் பொடுபோக்கின் காரணமாக நோன்பை நோக்காமல் இருப்போம், அடுத்த ரமதான் மாதமும் வந்துவிடும். ஆனால் அடுத்த ரமதான் மாதம் வரும் வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. சலுகை துஷ்பிரயோகம் நாங்கள் செய்யக்கூடாது என்பதனைத்தான் இந்த இடத்துல நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். இந்த நோன்பை பொறுத்தவரையில் ஒரு பெண் நோன்பு நோட்டிருக்கிறாள், நோற்று இந்த இன்னும் ஒரு 2-3 நிமிடங்களில் சூரியன் மறைந்துவிடும், மகரிப்புக்கு வாங்க சொல்லிவிடுவார்கள் என்கின்ற நிலைமையில் அவளுக்கு மாதாந்தரது ஏற்பட்டுவிட்டால் அந்த நோன்பு கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனோடு அந்த நோன்பை அவள் விட்டுவிட வேண்டும். இதுவரைக்கும் நோற்று அந்த கஷ்டப்பட்டதற்காக அல்லாஹு தஆலாவிடத்திலே நன்மை இருக்கும், கூலி இருக்கும். ஆனால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த நோன்பை மீண்டும் இவள் இன்ஷா அல்லாஹ் சுத்தமான பிறகு ஏனைய காலங்களில் அந்த நோன்பை அவள் நோக்க மறந்துவிடக் கூடாது. அதே போன்று ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அதிகாலையில் அதிகாலை ஃபஜ்ருக்கு அதான் சொல்லி முடிந்தவுடன் அவள் சுத்தமாகிறாள். அதிகாலையில் ஃபஜ்ருக்கு சலாம் அதான் சொன்ன உடனே ஒரு பெண் சுத்தமாகிறாள். இவள் நினைக்கிறாள், நான் சுத்தமாகிவிட்டேன் தானே, பரவாயில்லை, இத்தோடு நான் நோன்பை கண்டினியூ பண்ண முடியுமே என்கின்ற ஒரு எண்ணம் அவளுக்கு எழுந்தால் அவள் அன்றைய தினம் அந்த நோன்பை நோக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஃபர்தான நோன்பை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நுழைவதற்கு முன்னாலே நாங்கள் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்ணை பொறுத்தவரையில் அந்த நோன்பு என்கின்ற கால பகுதிக்குள் நுழைகின்ற நேரத்தில் அவள் சுத்தமாக இருக்கவில்லை, நோன்பு பிடிப்பதற்கு தயாரான நிலைமையில் அவள் இருக்கவில்லை, எனவே அவள் நோன்பு நோக்க முடியாது. ஆனால் அதே நேரம் அந்த ஃபஜ்ருக்கு அதான் சொல்வதற்கு முதலில் அவள் அப்பொழுதுதான் சுத்தமாகி விடுகிறாள். இதுவரைக்கும் குளித்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை, அவளுடைய மாதாந்தரது நின்று விடுகிறது. இவளை பொறுத்தவரையில் தொடர்ந்து நோன்பை நோக்க முடியும், அந்த நோன்பு கூடும் இவளுக்கு. ஆனால் அதான் முடிந்த பிறகு தொழுவதற்காக வேண்டி குளித்து சுத்தமாகிக் கொள்ள முடியும், இதிலே தவறு கிடையாது என்பதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது தவாஃபை பொறுத்தவரையில் இதுவும் மிக முக்கியமான ஒரு இபாதத், ஹஜ்ஜோடு உம்ராவோடு சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கமாகும். இந்த தவாஃபை பொறுத்தவரையில் மாதாந்தரது ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்ணுக்கு செய்ய முடியாது. இது ஃபர்தான ஹஜ் ஒரு தொடர்பான ஃபர்தான தவாஃபாக இருந்தாலும் சரி, அல்லது நபிலான தவாஃபாக இருந்தாலும் சரி. ஆனால் அதே நேரம் சஃபா மர்வாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவது, மினாவிலே தரிப்பது, அரபாவிலே தரிப்பது, முஸ்தலிஃபாவிலே தங்குவது, ஹஜ் நேரத்தில் மூன்று ஜமராக்களுக்கும் கல்லறிவது போன்ற வணக்கங்களை பொறுத்தவரையில் எந்த விதமான உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு கிடையாது. இவைகளை அவர்கள் செய்யலாம், தவாஃப் மட்டும்தான் செய்வது அவளுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அதே போன்று மாதாந்த ருது என்று சொல்லக்கூடிய இந்த ஹைல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் பள்ளியில் தங்குவதும் அந்த பெண்ணுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாதாந்த ருது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் கணவனும் மனைவியும் சேருவது இஸ்லாத்தில் கடுமையாக தடுக்கப்பட்ட ஒன்றாகும். எக்காரணம் கொண்டும் செய்தான் அந்த நேரத்தில் சில சமயங்களில் இருவருக்கும் இடையிலே வந்து இச்சையை கூட அதிகமாக்கி காண்பிப்பான். இதை காரணமாக வைத்து இரண்டு பேரும் உடலுறவு கொள்ளுவது இஸ்லாத்தில் கடுமையான தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்பதனையும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கணவன் விரும்பினாலும் பெண் இடம் கொடுக்கக்கூடாது. இல்ல கணவன் தான் ஆசைப்படுகிறாரே என்று ஒரு பெண் அனுமதி கொடுத்தால் இருவரும் தண்டனைக்குரிய குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். ஆனால் அதே நேரம் உடலுறவு கொள்ளாமல் ஏனைய விடயங்களில் கணவனும் மனைவியும் இன்பம் அனுபவிக்கலாம் என்பதிலே கருத்து வேறுபாடு கிடையாது. ஏனென்று சொன்னால் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கான யுபாஷிருனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன ஹாயில், நான் எனது கீழ் ஆடையை நன்றாக கீழ்பகுதியை மறைத்து கட்டிக்கொள்வேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஹைதுடைய பகுதியில் சிலர்கள் இந்த ஜாகிலியா காலத்தை போன்று, ஜாகிலியா காலத்திலே எவ்வாறு மக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு மாதாந்தரது ஏற்பட்டு விட்டால் அந்த கால பகுதியில் அவர்களை ஓரங்காட்டி விடுவார்கள், அவர்களை தங்களோடு அமர வைக்க மாட்டார்கள், அவர்களை தங்களோடு தூங்க விட மாட்டார்கள், அவர்களை ஓரங்காட்டி வைத்து விடுவார்கள். இந்த பண்பு இந்துக்களிடத்திலும் தற்போது இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். சில இடத்திலே இதே போன்ற பண்பு எமது அறியாமையிலே இருக்கக்கூடிய சில சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலும் இருக்கின்றது. இது தப்பாகும். இந்த மாதாந்த ருது ஏற்படக்கூடிய நிலைமையில் உடலுறவு கொள்வது மட்டும்தான் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற அனைத்தும் சந்தோஷத்தோடு தொடர்பான ஏனைய அம்சங்கள் இஸ்லாம் தலையிடவில்லை. இவ்வாறு இருக்கின்ற அதே நேரம் இந்த மாதாந்த ருது ஏற்பட்ட நிலைமையில் கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே ஒரு பெரிய பிரச்சனை பூதாகரமாக ஆகி தலாக் வரைக்கும் போய்விட்டால் தலாக் சொல்ல முடியாது. ஒரு பெண் ஹைல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் மாதாந்த ருதுவோடு இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் எவ்வளவுதான் பெரிய ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த காரணத்தை வைத்து தனது மனைவியை விவாகரத்து செய்வது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கணவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த காலப்பிரிவு முடியும் வரைக்கும் மனைவியை தன் வீட்டிலேயே தங்க வைத்திருக்க வேண்டும். அவள் குளித்து சுத்தமாகிய பிறகு விரும்பினால் அவன் தலாக் சொல்லலாம். இருந்தாலும் அவனுக்கு சிறந்த முறை எது என்று சொன்னால், இஸ்லாம் காட்டக்கூடிய சிறந்த முறை இரண்டாவது, எந்த மாதாந்த ருது ஏற்பட்டிருக்க நிலைமையில் தலாக் சொல்ல விரும்பினானோ அடுத்த மாதாந்த ருது ஏற்படும் வரைக்கும் அவளை தனது வீட்டிலே வைத்து இருந்து அந்த மாதாந்த ருது ஏற்பட்ட பிறகு அவளை விரும்பினால் தலாக் சொல்லுவதுதான் இஸ்லாத்திலே சிறந்த ஒன்று. இதனை ஏன் எமக்கு உணர்த்துகின்றது என்று சொன்ன, எவ்வாறு இஸ்லாம் எமக்கு சட்டத்தை சொல்லுகின்றது என்று சொன்னால், தலாக்கு எப்பொழுது ஏற்படும்? ஒருவன் தூக்கு போடுகின்ற நிலைமை போன்ற நிலைமைகள் தான் பெரும்பாலும். ஒருவன் எப்பொழுது தூக்கு போட்டு தன்னை தற்கொலை செய்து மாய்த்துக் கொள்வான் என்று சொன்னால், அது மிகுதியாக உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான உணர்ச்சி. அது ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷத்துக்குள் இல்லாமல் போய்விடும் சில சமயங்களில். அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு 5 நிமிடம் பொறுமையாக இருந்து யோசித்தான் என்று சொன்னால் அந்த தற்கொலை இருந்து தப்பிவிடுவான். அதன் பிறகு யோசிப்பான், இவ்வளவு மடத்தனமான வேலையை நான் செய்ய போயிருந்தேன் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே பிறக்கும். மீண்டும் தற்கொலைக்கு முயற்சிக்க மாட்டான். இதே போன்றதான் இந்த தலாக்கும் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள். பேசி 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 இரண்டு பேருமே விட்டுக் கொடுப்பது கிடையாது, பேசிக்கொண்டே செல்வார்கள். கடுகளவு ஆரம்பித்த அந்த பிரச்சனை பெரும் ஆலமரமாக ஆகி தலாக்களை போய் நிற்கும். அப்ப இவ்வாறு சட்டத்தை கொடுப்பதன் காரணத்தினால் இவள் இன்னும் 4 நாட்களிலோ 5 நாட்களிலோ இவள் வந்து துப்புரவாகி விடுவாள், அதன் பிறகு சொல்லலாம் என்று இவன் இருப்பான். அந்த கால பகுதிக்குள் என்ன நடக்கும்? இருவரும் தவறை உணர்ந்து மனைவி போய் சொல்லுவான், சொன்னதெல்லாம் மன்னிச்சுக்கலுங்கன்னு சொல்லுவார். அல்லது கணவன் வந்து மனைவிடம் சொல்லுவார், வந்து நான் பேசினதெல்லாம் பெருசுபடுத்தாதே என்று சொல்லுவார். இப்படியான ஒரு பேச்சு நிகழும். பிறகு மீண்டும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிகழும். இந்த நிலைமையிலும் அவர்கள் தொடர்ந்தும் கோபத்தில் இருந்தால், ஒரு மாதத்துக்கு அடுத்த மாதம் வரைக்கும் இவர்கள் வீட்டிலே தங்கி இருந்தால் அடிக்கடி காண்பார்கள், பேசுவார்கள். இரண்டு பேருக்கு உணர்வுகள் இருக்கின்றது. அவர்களுடைய இச்சைக்கான வடிகால் தேவைப்படுகின்ற பொழுது சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா இரண்டு பேருக்கு மத்தியில் ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படுத்தி அந்த பழைய கோபதாபம் அனைத்தையும் மறந்து மீண்டும் தொடர்ந்து நல்ல வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த காரணத்தினால் இவ்வாறு தலாக் பற்றிய சட்டத்தை இஸ்லாம் எமக்கு கற்றுத்தருகிறது. இவ்வாறு மாதாந்த ருது ஏற்பட்ட பெண்ணை பொறுத்தவரையில், உதாரணமாக 7 நாட்களில் ஒரு பெண்ணுக்கு மாதாந்த ருது முடிவடையும் என்று சொன்னால், அதன் பிறகு அது முடிவடைகின்ற நேரத்தில் வித்தியாசம் வளமையாக வரக்கூடிய கருமையான இரத்தம் இல்லாமல் போய் மஞ்சள் நிறத்தில் அல்லது கருப்பையிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு வெண்மையான ஒரு நீர் அவளுக்கு வெளிப்பட்டு விட்டால் அந்த பெண்ணுக்கு ஊர்ஜிதமாகிவிடும், இன்று எனக்கு மாதாந்த ருது நின்றுவிட்டது. இவ்வாறு நின்றுவிட்டால் அந்த இடத்தை மட்டும் கழுகினால் அவள் சுத்தமாக மாட்டாள். அவள் வரக்கூடிய அந்த மாதாந்த ருதிலிருந்து சுத்தமாகிறாள். இருந்தாலும் அவள் குளித்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை அல் குர்ஆன் எமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதே நேரம் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் ஒரு தொழுகையுடைய நேரத்துக்குள்ளே நுழைந்து விட்டார். உதாரணமாக மஹ்ரிபையும் இஷாவையும் எடுத்துக்கொள்வோம். பாங்கு சொல்லி ஒரு 5 நிமிடத்தில் ஒரு பெண் சுத்தமாகிறாள். மாதாந்த ருதிலே இருந்து சுத்தமாக பெண்ணை பொறுத்தவரையில் இவள் டைம் இருக்கிறது தானே, பிறகு குளிக்கலாம் என்று காலதாமதப்படுத்தக்கூடாது. ஏன் என்று சொன்னால், மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரம் ஒரு குறுகிய நேரம். இவள் ஏதாவது ஏனைய வேலைகளில் ஈடுபட்டால் சில சமயத்தில் அந்த மகரிப் தொழுகை தவறி போய்விடலாம். எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவசர அவசரமாக தன்னை குளித்து சுத்தப்படுத்திக் கொள்வது இவள் மீது வாஜிபாகும். அதே போன்று ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் பிரயாணத்தில் இருக்கிற நேரத்தில், ஏதோ ஒரு பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருப்போம், இந்த பிரயாணத்தில் இருக்கிற நேரத்தில் எமக்கு ஒரு பெண்ணுக்கு மாதாந்த ருது நின்று விட்டால் இவள் கண்டிப்பாக குளித்தே ஆக வேண்டும். இப்பொழுது குளிப்பதற்கான வாய்ப்பு வசதி இல்லை என்றிருந்தால், அல்லது வாகனத்திலே தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரை கொண்டு குளிக்க முடியாது, அதற்கான இடவசதி இல்லை என்கின்ற ஒரு நிலைமை இருந்தால், அல்லது இந்த தண்ணீரை பாவிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைமை அவளுக்கு இருந்தால், இந்த சந்தர்ப்பத்தில் அவள் தயமும் செய்ய வேண்டும். தயமும் செய்து கொண்டு, எதுவரைக்கும் தயமும் செய்வாள் என்று சொன்னால், ஒவ்வொரு தொழுகைக்கும் தயமும் செய்து கொண்டு அவள் தொழுவாள். எதுவரைக்கும் என்று சொன்னால், அந்த சூழ்நிலை மாறும் வரைக்கும். எங்கே ஒரு இடத்துல போகின்ற நேரத்தில் குளிப்பதற்கான அருமையான வாய்ப்பு வசதி நமக்கு இருக்கிறது, அந்த நேரத்தில் அவள் என்ன செய்ய வேண்டும், குளித்து சுத்தமாகி அவள் தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாகும். நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டோம், தொடராக உதிரப்போக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி. பெண்களுக்கு, சில பெண்களுக்கு தொடர்ந்தும் இரத்தம் வந்து கொண்டே இருக்கும். இந்த தொடர்ந்தும் இரத்தம் வரக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில் மூன்று நிலைமைகளில் இந்த பெண்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது பகுதியினர் எப்படிப்பட்ட பெண்கள் என்று சொன்னால், தொடர்ந்தும் இரத்தம், மாதம் முழுக்க இரத்தம் வந்து கொண்டே இருக்கும். மாதம் முழுக்க என்று சொன்னா, பெரும்பாலும் சில சமயங்களில் ஓரிரண்டு நாட்கள் வந்து வராமல் இருக்கலாம் கடைசி பகுதியில், அல்லது வந்து பெரும்பாலான பகுதி நாட்களில் வந்து தொடர்ந்தும் இரத்தம் வரக்கூடிய பெண்கள் இருக்கலாம், அல்லது 15 நாட்களுக்கு அதிகமாக இரத்தம் வரக்கூடிய பெண்கள். இப்ப இவர்களை பொறுத்தவரையில் இந்த இரத்த காலம் அனைத்தையும் மாதாந்த ருது மென்சஸ் பீரியட் சொல்லி எடுத்துக்கொள்வதா, அல்லது இதற்கு வேறு ஏதாவது சட்டங்கள் இருக்கின்றதா என்று பார்த்தால், இந்த நேரத்தில் தான் மூன்று நிலைமைகளில் இப்படிப்பட்ட பெண்களை வைத்து பார்க்க முடியும். முதலாவது பிரிவினரை பொறுத்தவரையில் இவர்களுக்கு தொடர்ந்து இரத்தம் வருகிறது, ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்குள் வரக்கூடிய இரத்தமும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய இரத்தத்துக்கும் வித்தியாசமான வேறுபாடு இவர்களுக்கு இருந்தால், அல்லது ஒரு பெண்ணுக்கு தெரியும் இத்தனை நாள் தான் எனக்கு மாதாந்த ருது ஏற்படுகிறது, அந்த நாளுக்கு பிறகு ரத்தம் தொடர்ந்து வந்திருந்தால் இவள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மாதாந்தம் அந்த குறிப்பிட்ட நாள் எந்த நாளை இவள் அறிந்திருக்கிறாளோ அந்த நாளை தான் மாதாந்த ருதுவாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனைய காலங்களில் வரக்கூடிய ரத்தத்தை பொறுத்தவரையில் அது மாதாந்த ருதுவாக இருக்க முடியாது. இரண்டாவது நிலைமை உள்ள பெண்களை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் மாசத்திலே பெரும்பாலான நாட்கள் ரத்தம் வந்து கொண்டே இருக்கும், இவளுக்கு தெரியாது எனது ஹைல் இந்த மாதாந்த ருது ஏற்படக்கூடிய காலம் எது என்பது இந்த பெண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். இப்படிப்பட்ட பெண்ணை பொறுத்தவரையில் அதிக கவனம் எடுத்து வித்தியாசத்தை விளங்கிக் கொள்வதற்கு முற்பட வேண்டும். என்ன வித்தியாசத்தை விளங்கிக் கொள்வதற்கு என்று சொன்னால், இந்த நிறத்தில் வரக்கூடிய நிறத்தை வைத்து, அல்லது அதனுடைய தன்மையை வைத்து, அல்லது அதனுடைய வாடையை வைத்து ஒரு பெண் கண்டுபிடிக்க முடியும், இதுதான் மாதாந்த ருது, இதுக்கு அப்பால் வரக்கூடியது சர்வசாதாரணமான ஒரு ரத்தம். இது இரண்டாவது நிலைமையில் இருக்கக்கூடிய பெண். மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணை பொறுத்தவரையில் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில சில பெண்கள் இருப்பார்கள். உண்மையில் எது மாதாந்த ருது, எது சாதாரண ரத்தம் என்கிற நிலைமை அவருக்கு தெரியாது. ஏன் சொன்னால் வித்தியாசம் தென்படாது. இப்படியான பெண்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் அதிகமாக எத்தனை நாட்கள் ஒரு பெண்ணுக்கு மாதாந்த ருது ஏற்படுமோ அதனை கவனத்தில் கொண்டு, இத்தனை காலப்பகுதி எனக்கு ஹைதுடைய பகுதியாகும், ஏனைய காலப்பகுதி ஹைதுக்கு அப்பாற்பட்ட பகுதி என்கின்ற நிலைமையில் இவள் தன்னை கவனத்தில் கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். இந்த பெண்களை பொறுத்தவரையில் இவர்கள் இப்படி இந்த தொடர்ந்து இரத்தப்போக்கு உதிரப்போக்கு இருக்கக்கூடிய இந்த பெண்களை பொறுத்தவரையில் அந்த ஹைல் குறிய காலத்தை தள்ளிவிட்டு ஏனைய காலங்களிலே அவர்கள் குளித்து விட்டு ஒவ்வொரு தொழுகைக்கும், ஏனென்று சொன்னால் தொடர்ந்து மிரத்தம் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தால் இவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்ய வேண்டும். இது ஒரு நிபந்தனை. இரண்டாவது, அந்த பகுதியையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், மரம உறுப்பு பகுதியையும் வந்து நன்றாக ரத்தம் பட்டிருக்கும் அந்த பகுதியையும் இவர்கள் கழுகி கொள்ள வேண்டும். தொடர்ந்து வருவதன் காரணத்தினால் அது ஏனைய இடங்களில் படாமல் இருப்பதற்காக வேண்டி அவர்கள் அதற்கு உரிய அந்த பொருட்களை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய சில மிக முக்கியமான அம்சங்கள். அதே போன்று இந்த ஹைலை நிறுத்தக்கூடிய சில மருந்து மாத்திரைகள் இருக்கிறது. அதே போன்று தாமதித்து வரக்கூடிய பெண்களுக்கு அவசரமாக வர வைப்பதற்கு மருந்து மாத்திரைகள் இருக்கின்றது. இதனை தாங்கள் விரும்பிய நேரத்தில் விரும்பிய பொழுது பாவிக்கலாமா என்றால் முதலாவது கணவனின் அனுமதி தேவை. வரவழைப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நிறுத்துவதாக இருந்தாலும் சரி, முதலாவதாக கணவனோடு ஆலோசிக்க வேண்டும். இரண்டாவதாக இதனை பயன்படுத்துவதன் மூலமாக, உதாரணமாக ஒரு பெண் ஏதோ ஒன்றை பயன்படுத்துகிறார், ஒரு சாதனத்தை, அதன் மூலமாக அவருடைய ஹைல் தடைபடுகிறது என்று சொன்னால் இது உடலுறவுக்கு தடையாக இருக்குமாக இருந்தால் அதனை பாவிப்பது கூடாது. மூன்றாவது, அதனை பாவிப்பதன் மூலமாக தனது உடம்புக்கு அதிகமான கேடு ஏற்படுமாக இருந்தாலும் அதனை பாவிப்பது கூடாது. இவைகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். அதே போன்று பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதாந்த ருதுவை போன்று இன்னொரு நிலைமை இருக்கின்றது. என்ன? பிள்ளை பேற்று ரத்தம். இதற்கு அரபியிலே சொல்லுவார்கள் நிஃபாஸ். இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை, நிஃபாஸ் என்று சொன்னா அழகான ஒரு பெயரை மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நியாஸ் என்று பெயர் வைப்பது போன்று சிலாக்கள் நிஃபாஸ் என்று சொல்லியே பெயர் வச்சிருக்காங்க. இது இருக்கு, நிஃபாஸ் என்ற பெயர் இருந்து பிறகு அது சுட்டி காட்டப்பட்டு பெயரை மாற்றியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். நிஃபாஸாக இருந்தவர் பிறகு நியாசாக மாறி இருக்கிறார் இப்போது ஒருவர். அப்ப இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெற்றார்கள் அவர்களுக்கு அரபியிலே இந்த பிள்ளை பேற்று ரத்தம் வந்தால் அதற்கு நிஃபாஸ் என்று சொல்லப்படும் என்பது பெற்றவர்களுக்கு தெரியாது. பார்க்கிறார்கள் ஒரு அழகான பெயரை போன்று இவருக்கு தெரிகிறது, தனது அருமை மகனுக்கு பெயராக வைத்து விடுகிறார்கள். இப்ப கூப்பிடுற நேரத்துல மகப்பேற்று ரத்தம் சொல்லி அவனை கூப்பிடுறது தமிழ்ல சொன்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அப்ப இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு விடயத்துக்கு வருவோம். இந்த இதை பொறுத்தவரையில் எமது சமூகத்துக்கு மத்தியில் இந்த மகப்பேற்று ரத்தம் பற்றிய சில சட்டங்களை தெரிந்து வைக்காதன் காரணத்தினால் சில தவறுகள் வந்து எமது சமூகத்தில் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம், குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில். முதலாவது, இந்த நிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய மகப்பேற்று ரத்தத்தை பொறுத்தவரையில் ஒன்று, குழந்தை பெறுகின்ற நேரத்திலே குழந்தையோடு சேர்ந்து இந்த மகப்பேற்று ரத்தம் வெளியாகும், அல்லது குழந்தை பிறந்த பிறகு இந்த மகப்பேற்று ரத்தம் வெளியாகும், அல்லது குழந்தை பிறப்பதற்கு இரண்டோ அல்லது மூன்று நாட்களுக்கு முன்பாக கூட இந்த மகப்பேற்று ரத்தம் வெளியாகலாம். எனவே எவ்வாறு தான் இந்த மூன்று நிலைமைகள் இருந்தாலும் இவை அனைத்தும் மகப்பேற்று ரத்தம் என்பதை அந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தை பெற்ற பெண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனை பொறுத்தவரையில் குறைந்த காலத்துக்கு அளவு கிடையாது. இந்த மகப்பேற்று ரத்தத்தை பொறுத்தவரையில் குறைந்த கால எல்லை எதுவென்று சொல்ல முடியாது. ஓரிரு நாட்களிலும் ஒரு கிழமையில கூட இந்த மகப்பேற்று ரத்தம் நிற்கலாம். அதிகமான கால எல்லை எதுவென்று சொன்னால் 40 நாட்கள். 40 நாட்களுக்கு அதிகமாக கூட அந்த ரத்தம் வெளியாகினால் அது மகப்பேற்று ரத்தமாக நிஃபாஸாக கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது. பெரும் இந்த அதிகபட்ச கால எல்லையை தவறாக புரிந்து கொண்டதன் காரணத்தினால் நமது ஊர்களில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு கிழமையிலேயோ 10 நாள்ல ரத்தம் நின்றா கூட அவர்கள் 40 ஃபங்க்ஷன் வைத்துதான் என்ன செய்வாங்க, குளிச்சு சுத்தமாகி அதுக்கு பிறகுதான் தொழ ஆரம்பிப்பாங்க. இது தவறு, இது கடுமையான ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம். தொடர்ந்தும் பிள்ளையை பெறுகிறார்கள், ஒவ்வொரு வருஷமும் இவ்வாறு செய்து கொண்டு வருகிறார்கள், அல்லாஹ் தஆலா பொறுக்க மாட்டான். எனவே எம்மோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைகளை கவனத்தில் கொண்டு இது பற்றிய சட்டங்களை நாங்கள் அறிந்து வைத்திருப்பது எம்மீது கடமையாகும். ஒரு பெண்ணுக்கு ஒரு வாரத்தில் அல்லது ஐந்து நாளில் அல்லது பத்தாவது நாளில் இந்த மகப்பேற்று ரத்தம் நின்று விடுமாக இருந்தால் இவள் நாற்பதாவது நாள் வரைக்கும் தாமதத்தில் இருக்கக்கூடாது. எப்பொழுது நிற்கிறதோ அன்றோடு அவள் குளித்து சுத்தமாகி தொழுவதற்கு அவள் தயாராகி விட வேண்டும். நாற்பதாவது நாள் தான் கொண்டாட வேண்டுமாக இருந்தால் அது முதலாவது தவறு. இரண்டாவது, நாற்பது நாள் என்று ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது அது இரண்டாவது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய குற்றம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் சஹாபாக்கள் பெண்மணிகள் ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள். எல்லோரும் குழந்தை பெறக்கூடியவர்களும் பெருமான மக்கள் இருந்தார்கள். யாருமே நாற்பது ஃபங்க்ஷன் வந்து நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யவும் இல்லை, அப்படி கொண்டாடவும் இல்லை, அந்த நாளை பெரிய ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து ஆரவாரம் செய்யவும் இல்லை. எனவே இன்றைய நமது சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கமானது, இந்த முறையானது, இது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு பிதுஆ என்று சொல்லக்கூடிய ஒன்றாகும். யாராவது நாற்பதாவது நாள் தான் எனக்கு ஆரம்பத்தில் நின்று விட்டால் கூட நாற்பதாவது நாள் அன்றுதான் நான் குளித்து சுத்தமாகுவேன், அது மாத்திரமல்லாமல் நாற்பதாவது நாள் அன்று நாற்பதாவது நாளிலே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நாற்பது என்று நான் கொண்டாடுவேன் என்று இருந்தால் இரண்டு வகையான குற்றத்துக்கு அந்த பெண் உள்ளாகிறாள். எனவே இந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு எமது தொழுகைகள் வீணாகி போகாமல் இருப்பதற்கு நாங்கள் இந்த விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு விடயத்தை பொறுத்தவரையில், கற்பிணி தாயை பொறுத்தவரையில் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை உயிருடனும் பிறக்கலாம், உயிரில்லாமலும் பிறக்கலாம். முழுமையான மனித தோற்றம் உள்ள ஒரு குழந்தையாகவும் பிறக்கலாம், அல்லது ஒரு இரத்த கட்டியாக கூட விடலாம். இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையில் இரண்டு நிலைமைகள் காணப்படுகின்றது. முதலாவது நிலைமை, பிறக்கக்கூடிய குழந்தை பெரும்பாலும் ஒரு மனித ரூபத்தில் இருக்குமாக இருந்தால் அதனோடு வரக்கூடிய ரத்தம் மகப்பேற்று ரத்தமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது நிலைமையை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுக்கு இரத்த கட்டியாக விழுகின்றது. ஒரு குழந்தை மனித தோற்றமே இல்லாமல் வெறுமனே ஒரு கட்டியாக விழுந்து விட்டால் அதனோடு வரக்கூடிய ரத்தம் மகப்பேற்று ரத்தமாக நிபாசாக கருதப்பட மாட்டாது. அவள் உடனடியாக குளித்துவிட்டு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே போன்று இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் கருத்தடை செய்ய முடியுமா முடியாதா என்பதனை பார்த்துவிட்டு இன்றைய இந்த வகுப்புக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம். கருத்தடையை பொறுத்தவரையில் இரண்டு நிலைப்பாடுகள் காணப்படுகின்றது. சிலர்கள் குழந்தைகள் இல்லாமல் இயங்குகிறார்கள். பலர்கள் அதிகமான குழந்தைகள் இருக்கிறதே என்று கவலைப்படுகிறார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய செல்வங்களில் ஆகப்பெரிய செல்வம் என்னவென்று சொன்னால் குழந்தை பாக்கியம், குழந்தை செல்வங்கள். இந்த பெண்கள் கருத்தடை செய்ய விரும்பினால் இரண்டு நிலைப்பாடுகள் கருத்தடையில் இருக்கிறது. ஒன்று நிரந்தர கருத்தடை, இதற்கு பிறகு எனக்கு குழந்தையே வேண்டாம் என்று சொல்லி. சிலரை பார்த்தால் எமது நாடுகளில் நாம் இருவர் நமக்கு இருவர் என்கின்ற கோட்பாடை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், நாங்கள் கொஞ்சம் படித்தவர்கள் என்ற நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரையில் நாம் இருவர் நமக்கு இருவர், நமக்கு ரெண்டு குழந்தை இருந்தா போதும், ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தா போதும், இதற்கு பிறகு தேவையில்லை என்று சொல்லி இவர்கள் என்ன செய்வார்கள், நிரந்தர கருத்தடையை செய்து கொள்வார்கள். இது இஸ்லாத்திலே கூடாத ஒரு விஷயம், ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம ரெண்டு குழந்தையும் நாளைக்கு விசுரோட இருக்கும் சொல்லி யாருக்கு தெரியும், யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? சுபஹானல்லாஹ், இந்த ஒரு நிலவை கவனத்தில் கொண்டு நிரந்தர கருத்தடையை பொறுத்தவரையில் இது இஸ்லாத்திலே வந்து தடுக்கப்பட்ட ஒன்று. அதே நேரம் தற்காலிக கருத்தடையை பொறுத்தவரையில் நோய் காரணமாக அல்லது தொடர்ந்தும் ஒரு பெண் வந்து ஒவ்வொரு வருடமும் குழந்தையை பெற்று கடுமையான பலவீனத்துக்கு உட்பட்டிருக்கிறாள், தன்னால் குழந்தைகளை வந்து சமாளிக்க முடியாது என்கிற நிலைமை ஏற்படுகின்ற நேரத்தில், குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்கு மட்டும் இவர் என்ன செய்யலாம், தற்காலிக கருத்தடை செய்யலாம். இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது, கருத்து வேறுபாடு கிடையாது. எனவே இது போன்ற இப்படியான அடிப்படை உண்மைகளை கண்டிப்பாக அவசியமாக பெண்களும் அதே போன்று ஆண்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை இத்தோடு நிறுத்திக் கொள்வோம். ஏதாவது இதிலே தகவல்கள் அதிகமாக தேவை என்று சொன்னால் புத்தகங்களை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது தற்பொழுது ஏதாவது விளக்கம் தேவை என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளை நீங்கள் எங்கள் கவனத்துக்கு இப்போதே கொண்டு வரலாம் என்று கூறி விரைவிடுகிறேன். வாஹிர தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
இரண்டு குழந்தைகளும் வந்து ஆபரேஷன் மூலமா பிறக்கிறாங்க. மூன்றாவது குழந்தை பிறக்க நேரிட்டால் அந்த குழந்தைக்கு ஆபத்துன்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்றாங்க. ஏன்னா மூணாவது குழந்தையும் பிறந்தால் வந்து அவங்களுக்கு வந்து சிசேரியன் ஆபரேஷன் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வந்து இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து நிரந்தர கடத்தல் கருதலை செஞ்சுக்கிறாங்க.
என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா பெண்களும் கவனத்தில் கொள்ளுங்க. ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறாங்க, சில பெண்களை பொறுத்த வரையில இந்த சீசேரியன் தான் மூலமாகத்தான் குழந்தையை வெளியெடுப்பார்கள். அவருக்கு அந்த நேச்சுரல் பேர்த் என்று சொல்லக்கூடிய இயற்கையான முறையில் குழந்தையை பெறக்கூடிய வாய்ப்பு இல்லாத பெண்களை பொறுத்தவரையில் ஆபரேஷன் மூலமாக சிகிச்சை மூலமாக தான் அந்த குழந்தையை வெளியெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட பெண்களை பொறுத்தவரையில் இரண்டு குழந்தைகளை இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும். அதே போன்று மூன்று குழந்தைகளுக்கும் சில பெண்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறார்கள். அதற்கு மேல் குழந்தை பெறக்கூடாது என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லிவிடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நிரந்தர கருத்தடையை மேற்கொள்ள முடியுமா முடியாதா என்பதுதான் சகோதரருடைய கேள்வி. இந்த நிலைமையை பொறுத்தவரையில இது ஒரு விதிவிலக்கான ஒன்று, நாம் சொல்லக்கூடிய சட்டத்திலேயே வந்து சேராது. ஆனால் அதே நேரம் இரண்டு குழந்தைகளுக்கு மேலே பெறக்கூடாது என்று இரண்டு முறையும் சிகிச்சை மூலம் குழந்தையை பெற்ற அந்த பெண் நான்காவது குழந்தையை பெற்ற ஒரு பெண்ணை கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வும் எங்களுக்கு அல்லாஹ் மீது கடுமையான தவக்குள் வைத்து அல்லாஹ் தரக்கூடிய அந்த குழந்தை செல்வத்தை நாங்கள் பெற்றெடுப்போம் என்ற தவக்குள்ளை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். இதே நேரம் ஒரு நம்பத்தகுந்த ஒரு டாக்டர், அல்லாஹ் மீது கடுமையான அச்சம் கொண்ட ஒரு டாக்டர், அல்லது இந்த துறையில் அதிகமான தேர்ச்சி பெற்ற ஒரு டாக்டரை பொறுத்தவரையில் இவர் சொல்லுகிறார், இத்தனையோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். இதன் பிறகு நீங்கள் குழந்தை வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒன்று குழந்தைக்கு இது ஆபத்தாக அமையும், அல்லது தாய்க்கு ஆபத்தாக அமையும். எனவே நிரந்தர கருத்தடையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய கற்ப பையை நீங்கள் அகற்றி விடுங்கள் என்று சொன்னால் இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது கூடும். இந்த தலைப்பை பொறுத்தவரையில உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு பாரிய கருத்து மோதல் இருக்கு. இந்த தலைப்புல உலமாக்களுக்கு மத்தியில ஒரு, அதாவது சகோதரர் கேள்வி கேட்கிறாரு சொன்ன, இந்த மென்சஸ் பீரியட் ஆரம்பிச்ச அந்த பகுதியிலிருந்து முடியும் வரைக்கும் ஒரு பெண் குர்ஆனை தொடலாமா ஓதலாமா என்பதுதான் கேள்வி. இதை பொறுத்தவரையில உலமாக்களுக்கு மத்தியில பெரிய ஒரு கருத்து மோதல். என்ன கருத்து மோதல் சொன்னா, இரண்டு தரப்பும் வந்து பலமான ஆதாரங்களை கொண்டு வர்றாங்க. அப்ப இந்த ரெண்டு கருத்து மோதலையும் கவனத்தில் கொண்டு அது ரெண்டையும் கவனத்தில் கொண்டு வந்து கடைசியாக வழங்கக்கூடிய தீர்ப்பு என்னன்னு சொன்னா, ஒரு நிஃபாஸோ ஹைலோ ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பொறுத்தவரையில குருவான தொடக்கூடாது. பேணுதலை கவனத்தில் கொண்டு, ஏன்னா அசூசியாக இருக்கிறாள், அசுத்தமான நிலைமையில் இருக்கிறாள், பேணுதலை கவனத்தில் கொண்டு அல் குர்ஆனை தொடக்கூடாது என்று பெரும்பாலான உலமாக்கள் சொல்லுகிறார்கள். இதிலையும் யார் அதிகமானவர்கள் என்று சொன்னா, யாரெல்லாம் வந்து ஒது இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ இவர்கள் தான் அதிகமான அழுத்தத்தை இது கொடுக்கிறாங்க. எனவே நம்ம இதை கவனத்தில் கொண்டு அந்த அல் குர்ஆன பெரும்பாலான உலமாக்கள் சொல்வதன் காரணத்தினால் நாங்கள் முடியுமானவர் அந்த பகுதியில என்னமோ இந்த டைம்ல மட்டும் சில பெண்கள் சில ஆண்கள் வந்து என்ன செய்வாங்க சொன்னா அதை எப்படி தொடாம இருக்கிறது, என்னமோ டெய்லி உட்கார்ந்துட்டு 24 மணி நேரம் குருவான் ஓதுற ஆக்கள் இந்த பகுதியில மட்டும் நான் இன்னைக்கு ஓ குருவான் ஓதல் என்னால ரோவு வைத்து இருக்கீங்களான்னு சொல்ற மாதிரி சில கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு அவன் சொல்லல, இப்படி சில ஆக்கள் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த டைம்ல ஒரு பேடுதலுக்காக நம்ம என்ன செய்யலாம், அதுலயும் வந்து எல்லா விதிக்கும் ஒரு விதி விலக்கு இருக்கு என்று ஒரு தத்துவம் சொல்ற மாதிரி சில விதி விலக்கு நம்ம சொன்னோம். குர்ஆன் வளமையாக ஓதக்கூடிய அவராதிகளை பொறுத்தவரையில இவர்கள் ஓதலாம், பிரார்த்தனையை செய்யலாம், காலை மாலை திக்ர்களை செய்யலாம், இவர்கள் குர்ஆனை ஓதுவதை கேட்கலாம். சரியா, அதே போன்று வந்து மனதுக்குள்ளேயே வந்து குர்ஆனை பாடமாக்கி இருக்கக்கூடிய பெண்கள் மறந்து போகக்கூடாது என்பதற்காக அதை ரிப்பீட் பண்ணிக் கொள்ளலாம். அதே மாதிரி இரண்டு நிலைமைகள், ஒரு மாணவிக்கும் ஒரு ஆசிரியைக்கும் இருக்கக்கூடிய இரண்டு நிலைமைகளை சுட்டி காட்டணும். அந்த சந்தர்ப்பங்களிலும் இவங்க அதனை ஓதலாம், கரும்பாலையில எழுதலாம் என்பதனைத்தான் பெரும்பாலான உலமாக்கள் நமக்கு சொல்றாங்க. இருந்தாலும் சிலருடைய கருத்துப்படி தொடுவதில் தவறு கிடையாது என்று கூட சொல்லுகிறார்கள். அவர்கள் பகுத்தறிவு ரீதியான சில ஆதாரங்களை கொண்டு வராங்க. அந்த ஆதாரங்களும் ஒரு வகையில் பலமாகத்தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு பேணுதலுக்காக வேண்டி அல் குர்ஆனை தொடாம நம்ம இருப்பதுதான் சிறந்தது. வலமையாக ஓதி வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள் அந்த ஆயத்துல் குர்சி போன்ற இதுகள் இருக்கு. பாதுகாப்புக்காக ஓதக்கூடிய வசனங்கள் இருந்தால் அதை மட்டும் நம்ம ஓதல்றது சிறந்தது. அது ஸ்டேட்டஸ் தெரியாது எனக்கு வந்து, சஹிஹா தாயிஃப் என்பது எனக்கு தெரியாது, அது கொஞ்சம் பார்ப்போம். பெண்ணை வாங்கிட்டு வாங்க, அந்த பெண்ணை தாங்க. அது புகார்ல வருது தான் தீசு.
பெண்கள் தெளிவா இருக்காங்களா?
முடிச்சுக்கலாம். சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப் இலைக். ஜமால் பை கேக்குறப்பல இன்டர்நெட்ல வந்துட்டு தொட